கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி அருளும் எனக்கு கற்பித்தருளும் அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 17-19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
திருச்சட்டத்தை அழிப்பதற்காக அல்ல, மாறாக நிறைவேற்றவே வந்தேன். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன பையன், வீட்டில் ரொம்ப அடங்காத பையன், ரொம்ப சேட்டை செய்கிற அந்த பையன், அவன் 5வது படித்து முடிப்பதற்கு முன்பாகவே 9 பள்ளிக்கூடத்தை அவன் கடந்து வந்திருக்கின்றான். எனவே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் செல்லும் பொழுதும் அங்கு அவன் அங்கு கொடுக்கின்ற கட்டளைகளையும் அங்கு இருக்கின்ற விதிகளையும் அவர்கள் மீறி செயல்பட்ட காரணத்தினால் ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு இவன் மாற்றப்படுகிறான். எனவே பெற்றோர்களுக்கு இது மிகவும் மன உளைச்சலாக இருந்தது. எனவே என்ன செய்யலாம் என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பெற்றோருக்கு ஒருவர் அறிவுரை கூறினார். இதோ அருகில் இருக்கின்ற நம்முடைய கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பையனை சேர்த்து வையுங்கள். அங்கு ஒழுக்கம் நிறைய கற்றுத்தரப்படும். எனவே அந்த சிறுவன் சேட்டை செய்யாமல் மிகவும் ஒரு நல்ல சிறுவனாக அவன் வளர்வான். அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் இந்த பையன் சிறந்து விளங்குவான் என்று அவர்கள் உறுதியோடு கூறினார்கள். எனவே கடைசி வழியாக அந்த பெற்றோரும் அந்த பள்ளியில் அந்த குழந்தையை சேர்த்தார்கள். அந்த குழந்தையை சேர்க்கும் பொழுது அந்த பையனுடைய பெற்றோரும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து அங்கு நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் அவர்கள் நேரடியாக பார்த்துவிட்டு அவர்கள் அந்த பள்ளியில் தன்னுடைய குழந்தையை சேர்க்கின்றார்கள். அக்குழந்தையானது பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பிறகு அதனுடைய ஒழுக்க நிலையானது மாறிக்கொண்டிருப்பதை அதனுடைய பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பள்ளி முடித்து வந்தவுடனே அவன் தன்னுடைய உடலையெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு மீண்டுமாக பாடபுத்தகங்களை எடுத்து அன்றைய வீட்டு பாடங்களை எல்லாம் முடித்து நல்ல ஒழுக்கம் நிறைந்த ஒரு பையனாக வாழ்ந்து வருவதை அவர்கள் கண்டு உணர்ந்தார்கள். எனவே அந்த பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். 9 பள்ளிக்கூடத்தை கடந்து இப்போது 10வதாக ஒரு மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பையன் படித்து கொண்டிருக்கின்றானே என்று அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே பெற்றோருக்கு ஒரு சந்தேகம், எதனால் இந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய மகன் மிகச்சிறந்த ஒழுக்க நிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது தன்னுடைய குழந்தையிடத்தில் கேட்டார்கள், மற்ற பள்ளிக்கூடத்தில் இல்லாத விஷயம் இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கிறது? இந்த பள்ளிக்கூடத்தில் நீ இருக்கும் பொழுது நன்றாக இருக்கிறாய், நல்ல பிள்ளையாக இருக்கிறாய், நீ எந்த ஒரு சேட்டையும் செய்யவில்லையே, என்ன காரணம் என்று அவர்கள் கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொன்னான், நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்றவுடனே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கரும்பலைக்கு மேலாக ஒரு சிலுவையானது தொங்கிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒருவர் ஆடையின்றி அவருடைய கைகள் ஆணிகளால் அறையப்பட்டு அவர் இருந்தார். அப்பொழுது நான் நினைத்து பார்த்தேன், இந்த பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் விதிகளை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் இப்படிதான் மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார்கள் என்று பயந்து என்னுடைய ஆசிரியர்களுக்குரிய அனைத்து விஷயத்தையும் நான் செய்து வந்தேன் என்று அந்த சிறுவன் அழகாக கூறினார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு கற்பனையான கதைதான். எனவே இந்த விதிமுறைகளையும் இந்த கட்டளைகளையும் நாம் எவ்வாறாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக அறிவுறுத்துகின்றன. எனவே திருச்சட்டத்தை அழிப்பதற்காக நான் வரவில்லை, மாறாக அதை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். முதலில் திருச்சட்டம் என்பது என்ன என்று கேள்வி கேட்டால் நீங்கள் எதையெல்லாம் திருச்சட்டம் என்று சொல்வீர்கள் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சொல்வீர்கள், 10 கட்டளை தான், கடவுள் கொடுத்த கட்டளை, அதுதான் திருச்சட்டம் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அதையும் தாண்டி சட்டங்கள் பல இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் சொல்வதை போல 10 கட்டளைகள் தான் கடவுளால் கொடுக்கப்பட்ட முதல் கட்டளைகளாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நம்முடைய முதல் 5 நூட்கள், எனவே தோரா என்று சொல்லப்படுகின்ற விவிலியத்தினுடைய முதல் 5 நூட்களும் ஒரு சட்டத்தினுடைய தொகுப்பாக தான் அது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஒரு பேழை எப்படியாக இருக்க வேண்டும், கடவுளுக்கென்று உருவாக்கப்படுகின்ற பேழையானது எந்த அளவோடு இருக்க வேண்டும், எவ்வாறாக அதனுடைய அமைப்பு இருக்க வேண்டும், எங்கு அதனுடைய இரக்கத்தின் இருக்க இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் தெளிவாக சட்டத்திட்டமாக அவர்கள் கூறியிருப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் தோரா என்கின்ற முதல் 5 நூல்களில் நீங்கள் பார்க்கலாம். மேலுமாக பாஸ்கா விழாவை நாம் எவ்வாறாக கொண்டாட வேண்டும், எப்படியாக உணவை அருந்த வேண்டும் என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக இந்த 5 நூட்களும் நமக்கு திருச்சட்டமாக கொடுக்கப்படுகிறது. மேலுமாக இறைவாக்கினுடைய நூல்கள் அனைத்தும் சட்டத்தினுடைய தொகுப்பாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக யோனா இறைவாக்கினர் தங்களுடைய மக்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் மனமாற வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக நோன்பு இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சட்டமாக கட்டளையாக அவர் விடுகின்றார். இவ்வாறாக இறைவாக்கின நூல்களிலும் பார்க்கலாம் பல சட்டங்கள் இருக்கின்றன. இறுதியாக வாய்மொழி சட்டங்கள் என்று பல சட்டங்கள் இருக்கின்றன. எனவே தொடக்க காலத்திலிருந்தே இஸ்ரேல் மக்கள் தாங்கள் வழிமரபினராக வாய் வழியாக பல கட்டளைகளை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கப்படுகிறது. மேலுமாக இந்த யூத கலாச்சார அந்த சமயத்தில் 2 பிரிவினர்கள் இருந்தார்கள். ஒரு பிரிவினர் சதுசேயர்கள். இந்த சதுசேயர்கள் தான் சட்டத்தை எல்லாம் எழுதி வைக்கின்றார்கள், சட்டத்தை எல்லாம் அவர்கள் முறைமைப்படுத்துகின்றார்கள். ஒரு சட்டத்திலிருந்து மற்றொரு சட்டத்தை பிரித்தெடுப்பதற்கு அவர்கள்தான் உதவி செய்கின்றார்கள். எனவே சதுசேயர்கள் சட்டத்தை இயற்றுபவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பரிசேயர் என்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. இந்த பரிசேயர்கள் தான் சட்டத்தை முழுமையாக அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். இந்த சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்கின்ற அவர்கள் மக்களும் அந்த சட்டத்தை முறையாக கடைபிடிக்கின்றார்களா என்பதை அவர்கள் ஆராய்ந்து வருகின்ற ஒரு சமூக கூட்டமாக இவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறாக இவர்கள் 2 பேருமே சட்டத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இயேசு பிறப்பதற்கு முன்பாக சட்டமானது எப்படியாக இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இயேசு பிறப்பதற்கு முன்பாக திருச்சட்டமானது மக்களுக்கு திணிக்கப்பட்டது. எனவே மக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வரி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டாயமாக்கப்பட்டார்கள், அவர்கள் திணிக்கப்பட்டார்கள். அதுவும் குறிப்பாக ஆலயத்திற்கென்று தனியான ஒரு நாணயமானது ஒதுக்கப்பட்டது. அந்த நாணயத்திலிருந்து தான் நீங்கள் ஆலயத்திற்கு வரி கொடுக்கப்படும் என்று சட்டத்தை எல்லாம் அவர்கள் திணித்தார்கள் இயேசு வருவதற்கு முன்பாக. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சட்டத்திற்கு அவர்கள் ஒருபோதும் விளக்கம் சொல்வதே கிடையாது. ஒரு தொழுநோயாளி நோயுற்றிருந்தால் அவரை ஊரை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்று அவர்கள் சட்டம் ஏற்றிருந்தார்கள். எதற்காக அந்த சட்டம், எதற்காக அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதை போன்ற எந்த ஒரு விளக்கமும் அவர்கள் தரவில்லை. மாறாக அந்த சட்டத்தை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமே என்று அவர்களை சொன்னாலே ஒழிய அந்த சட்டத்திற்கு பின்பாக இருக்கின்ற அர்த்தத்தையும் பொருளையும் அவர்கள் ஒருபோதும் எடுத்து காட்டவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலுமாக இந்த சட்டம் என்பது மக்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருப்பதற்காக, தண்டனை கொடுப்பதற்காக இந்த சட்டத்தை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். குறிப்பாக ஓய்வு நாள் சட்டம். எனவே ஓய்வு நாள் சட்டத்தை யாரெல்லாம் மீறுகின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையானது கொடுக்கப்படுகின்றது. ஓய்வு நாள் சட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த சட்டத்தினுடைய பொருளானது நமக்கு புலப்படுகின்றது. எனவே அனைத்து மக்களும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், குறிப்பாக அடிமைகளும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அடிமைகள் 24 மணி நேரமும் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அடிமைகளுக்கும் கால்நடைகளுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வாரத்திற்கு ஒரு நாள் ஓய்வு நாள் சட்டத்தை நாம் அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சட்டமாக இருந்தது. ஆனால் அந்த சட்டத்தை வைத்து கொண்டே கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாற்றுவதற்காக, அவர் மீது தண்டனை கொடுப்பதற்காகவே இந்த சட்டத்தை எல்லாம் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். மேலுமாக பழைய ஏற்பாட்டில் நாம் திருப்பி பார்க்கும் பொழுது தானியேல் இறைவாக்கினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. வாழ்க்கை வரலாற்றில் அரசனானவன் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார். என்ன சட்டம் என்று பார்க்கும் பொழுது, கடவுளை நீங்கள் வணங்காமல் மாறாக அரசனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அரசன் தான் உங்கள் தெய்வம், அவரை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஒரு சட்டமானது இயற்றப்படுகிறது. ஆனால் தானியேல் அந்த சட்டத்தை மீறுகிறார். எனக்கு யாவே கடவுள் மட்டும்தான், ஒரே கடவுள், அவருக்கு மட்டும்தான் நான் வணங்குவேன், வேறு யாருக்கும் நான் வணங்க மாட்டேன் என்று கூறுகின்றார். அந்த அரசனானவன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கிறார். சிங்க குகைக்குள்ளாக அவன் இருக்க வேண்டும் என்று கொடுக்கின்றார். ஆனால் இருந்தாலும் அந்த அரசனுக்கு மனசு பொறுக்கவில்லை. காரணம், தாவீது தான் தன்னுடைய அரியணையில் மிகச்சிறந்த ஒரு நபராக இருந்தார். அந்த நபரை நான் கொல்ல துணிந்து விட்டேனே என்று அவர் இரவு முழுவதும் அஞ்சுகிறார். அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம் மிகப்பெரிய அற்புதம், சிங்க குகைக்குள்ளாக உயிரோடு தாவீது இறைவாக்கினர் இருக்கின்றார். எனவே சட்டம் என்பது எதற்காக, பிறரை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக அவர்களை மனமாற்ற வேண்டும் என்பதற்காக தான் தண்டனையானது கொடுக்கப்படுகின்றது. ஆனால் சட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கூட்டமானது இன்றும் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்ற உண்மையாக இருப்பது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். மேலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சட்டத்தை எவ்வாறாக பார்க்கிறார், இந்த சட்டத்தை எவ்வாறாக அவர் கடைபிடிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதல் முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்து சட்டங்களையும் அவர் மிகவும் சுருக்குகின்றார். எனவே விரிவாக இருக்கும் பொழுதுதான் அதனுடைய அர்த்தம் புரியாது, விரிவாக இருக்கும் பொழுதுதான் அது எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது தெரியாது. அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய சட்டங்கள் இருந்தன, அனைத்து சட்டத்தையும் அவர் இரண்டு கட்டளையாக அவர் சுருக்குகின்றார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. எனவே கடவுளை அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும், இதுதான் கட்டளை, இந்த கட்டளையை நீங்கள் கடைபிடித்தால் போதும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளையை நமக்காக மிகவும் சுருக்கமாக அவர் கொடுக்கின்றார். மேலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளையை கொடுக்கும் பொழுது அந்த கட்டளைக்கு அவர் விளக்கம் கொடுக்கின்றார். ஒரு நபர் வந்து கேட்கின்றார், யாருக்கு நாங்கள் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்கின்றார். நாணயத்தை எடுங்கள், நாணயத்தில் எவ்வாறாக இருக்கிறது, சீசர் படம் இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே சீசருக்கு உரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று, வரியை நாம் எவ்வாறாக கொடுக்க வேண்டும், வரி கொடுப்பது நல்லது, நம்முடைய நாட்டிற்கு நல்லது என்பதை இதன் வழியாக அந்த கட்டளைக்கு, அந்த வரிக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்கின்றார். இந்த விளக்கத்திலிருந்து ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொள்கின்றார்கள், ஒரு ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றார்கள். அதனால் தான் அந்த சட்டத்தை கடவுளும் அதை கடைபிடித்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலுமாக சட்டம் என்பது தண்டனை கொடுப்பதற்காக அல்ல, பிறரை பயன் மூத்துவதற்காக அல்ல, பிறரை வெட்கப்படுவதற்காக அல்ல. இந்த சட்டம் என்பது நாம் ஒழுக்கமான நேர்மையான வாழ்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்டமானது கொடுக்கப்படுகிறது என்பதை ஆண்டவர் ஒரு மற்றொரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே நமக்கு கொடுக்கப்படுகின்ற சட்டங்களாக இருந்தாலும் சரி, கட்டளைகளாக இருந்தாலும் சரி, அவை எதற்காக கொடுக்கப்படுகிறது? நம்முடைய நலனுக்காக கொடுக்கப்படுகிறதா அல்லது பிறருடைய நலனுக்காக கொடுக்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே கட்டளைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பயத்தோடு கடைபிடித்தால் நிச்சயமாக அது நமக்கு வாழ்வு கொடுக்காது. கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது, விதிமுறைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது, இந்த விதிமுறை எனக்கு பயன்படுகிறது. அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். அனைவரும் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். நம்முடைய தலைக்கென்று தலைக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று பலவிதமான அன்றாட சட்டங்கள் நம்மை பயன்படுத்துகின்றோம். இவையெல்லாம் நாம் வெறுப்பாக பயன்படுத்தும் பொழுது, அல்லது காவலாளர்கள் வருவார்கள், நமக்கு அதிகமான பணத்தை பெற்றுக்கொள்வார்கள், ஃபைன் வாங்கி கொள்வார்கள், அதற்காக இந்த சட்டத்தை நான் கடைபிடிக்கிறேன் என்றால் அதனுடைய அர்த்தமானது பொருளற்ற அர்த்தமாக மாறிவிடுகிறது. இவையெல்லாம் நான் செய்யும் பொழுது நிச்சயமாக இது எனக்கு வாழ்வு கொடுக்கின்றது, என் வழியாக என்னுடைய குடும்பத்தாருக்கு வாழ்வு கொடுக்கிறது, என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இந்த சட்டமானது எனக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் கடவுள் சொன்ன வார்த்தையானது நமக்கு புலப்படுகிறது. இந்த திருச்சட்டத்தை அழிப்பதற்காக நான் வரவில்லை, மாறாக நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். மேலுமாக இந்த சட்டத்தை எல்லாம் கடைபிடிப்பவர்கள் அனைவருமே விண்ணரசில் மிகப்பெரிய நபராக இருப்பீர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே நாமும் சிந்தித்து பார்ப்போம். அன்றாடம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற விதிமுறைகளையும் கட்டளைகளையும் நான் ஒழுங்காக கடைபிடிக்கின்றேனா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கட்டளைகளை கடைபிடித்து மகிழ்ச்சியான வாழ்வை வாழ ஆண்டவர் தாமே நமக்கு தேவையான அருளையும் வல்லமையும் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள்.